SBS தமிழ்.
வணக்கம் ஜெயின் மௌலானா.
வணக்கம், சொல்லுங்க.
ஈஸ்டர் திருநாள் அன்று நடைபெற்ற 8 தாக்குதல்கள் குறித்து நீங்க ஒரு காணொளி பேஸ்புக்ல வெளியிட்டிருக்கிறீர்கள். அது குறித்து உங்களுடன் பேசுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம். இந்த தாக்குதல் குறித்து உங்கள் மன குமுறல்களை அப்படியே பதிவு செய்திருக்கிறீர்கள். எமது நேயர்களுக்காக அதை ஒரு கால் மீண்டும் சொல்லுங்களேன்.
கண்டிப்பா. என்ன பொறுத்தவரை இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டதா சொல்லப்படும் ஜஹரான் ஹாஷிம், முதல்ல உங்களிடத்துல சொல்லிக்கொள்ளணும், நான் இவரை ஒரு முஸ்லீமா ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஏன்னா முஸ்லீம்களுக்கு இடையில இப்படி ஒரு மனநிலை இருக்குமான்றது எனக்கு தெரியல. இந்த தீவிரவாத எண்ணங்கள் யாருக்கு இடையில இருந்தாலுமோ அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பேசுது ISIS சொல்லி. இவருக்கு நிச்சயமா பல தவறான இயக்கங்களோட கண்டிப்பா தொடர்பு இருந்திருக்கலாம். ஏன்னா இவருடைய பதிவுகள் இலங்கையில திகன பிரச்சனை நடந்த நேரத்துல ரொம்ப வித்தியாசமா வந்துச்சு. அந்த வித்தியாசமா வரும்போதே நாங்க தெரிஞ்சு கொண்டதுதான் இவர் தவறான வழியின் பக்கம் முஸ்லீம்களை இழுத்து போவார்ன்றத. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலமா இவருடைய பதிவுகள் இல்லாம போயிருந்துச்சு. திடீர்னு ஜனவரி மாசம் திரும்பவும் ஒரு வித்தியாசமான ஐடியாலஜியோட தவறுகளின் பக்கத்துக்கு முஸ்லீம்களை இழுத்தாரு, ஜிஹாதிசத்தை சொல்லி கொண்டு. அதுல பல பிரச்சனைகள் வரும்ன்றத நான் தெரிஞ்சு கொண்டேன். தெரிஞ்சிட்டு எங்க நாட்டு உளவு பிரிவுகளுக்கு சொல்லி இதுல எதுவும் நடக்க போறதில்லைன்னு கொஞ்சம் எனக்கு விளங்கிச்சு. அப்புறம்தான் இத இன்னொரு நாட்டு வழியா எங்க நாட்டுக்கு இந்த தகவல் போய் சேரணும்னு சொல்லி அந்த உளவு பிரிவுகளுக்கு நான் தெரிவிச்சது.
இந்த உளவு பிரிவுகள் சொன்ன தரவுகளை வச்சு கூட இலங்கை அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்றாங்களே.
இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு இப்ப வந்து இலங்கை அரசாங்கத்துடைய உளவு பிரிவு உண்மையிலுமே உளவு பிரிவு மக்களுக்கு இருக்கணும். பட் அவங்க இருக்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பார்ட் பை பார்ட்டா பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு தகவல் ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருத்துல ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது. அதே நேரத்துல அவங்க ஒரு தகவலை வெளியிட்டாங்கன்னா, இப்ப பிரசிடென்ட் பக்கத்தால வெளியிட்டுட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பக்கத்தாலேயோ இல்ல ஒப்போசிஷன் பக்கத்தாலே ஏற்றுக்கொள்ற மனநிலையில அவங்க இல்லை. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தால வெளியிட்டாங்கன்னா மற்றவங்க ஏற்றுக்கொள்ற மனநிலை இல்லை. இப்ப சமீபத்துல கூட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப எல்லாம் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா கூப்பிட்ட நேரத்துல சில இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வர மறுத்தாங்க. அப்ப இது வந்து அவங்க நாட்டு மேல உள்ள அக்கறையா இல்ல அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு காட்டி வராங்களோன்னு தெரியல. உண்மையிலுமே தவறானது. அதனால அவங்க கொடுத்த அறிக்கை உண்மையானதுதான். இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நடக்க போறதா தகவல் வந்திருக்குது, எச்சரிக்கையா நாங்க இருக்கணும், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அவங்க கொடுத்த அறிக்கையை வந்து எல்லாம் இப்ப நம்ம சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர் தரப்புலயா இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் தரப்புலயா இருந்தாலும் சரி, ஒப்போசிஷன் தரப்புலயா இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக அவங்க தயார் நிலையை செஞ்சு கொடுத்துருக்கணும். பட் அவங்க அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. எடுத்து எல்லாருமே சொன்னது எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கும் போது லேட்டா கிடைச்சிச்சு. பல கதைகளை தான் விட்டாங்க அந்த இடத்துல. இவங்க எல்லாருமே தெரிஞ்சு இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை வரணும்ன்றது இவங்க எல்லாத்துடைய தேவையுமே இருந்துச்சு. ஏன்னா நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாதான் இவங்களுக்கு அரசியல இன்னும் காலங்கள் தக்க வைக்கலாம், இல்ல தேவைகளை பூர்த்தி செய்யலாம், இல்ல அரசியலுக்குள்ள கூறலாம், பல தேவைகள் பூர்த்தி ஆகும். அப்ப நாட்டுக்குள்ள பிரச்சனை வர்றது இவங்க வரவேற்றதுதான். இதான் என்னுடைய பார்வை.
நீங்கள் ஒரு பிசினஸ் மேன் இருந்தாலும் சமூக நலனுடன் நீங்கள் காணொளிகள் வெளியிட்டிருந்தீர்கள். இந்த குண்டு வெடிப்புகள் குறித்து முஸ்லீம் தலைவர்கள் பலர் பகிரங்கமாக எதுவும் சொல்லவில்லையே.
என்ன பொறுத்தவரையில் இந்த 225 பேருமே இந்த நாட்டுக்கு சரியானவங்கன்னு சொல்ல முடியாது.
நீங்க அந்த 225 சொல்றது
பாராளுமன்ற உறுப்பினர்கள்? ஆமா, 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுல முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து, புத்திஸ்ட்னு இல்ல, இவங்க எல்லாருமே சேம் ஐடியாலஜி. தான் வாழணும், தன்னுடைய குடும்பம் வாழணும், தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க வாழணும். இவங்களுக்கு ஒரு உதாரணம் தான் நாங்க சொல்லணும், இவங்க நாட்டுப்பட்டு உள்ளவங்களா இருந்தா ஒரு முஸ்லீமும் எடுத்து சொல்லுவோம், நாங்க மத்தவங்க யாரையும் தேவையில்லை. 20 முஸ்லீம் இருக்காங்க அதுல, இவங்களுக்கு நாட்டுப்பட்டு இருக்குது. இவங்க வந்து தன்னுடைய மக்கள் வாழணுன்ற எண்ணத்துல போறாங்கன்னு ஒரு பயணத்தை. அப்ப இவங்களுக்கு முடியும், எனக்கு வந்து சம்பளம் வேணாம், இந்த 5 வருஷத்துக்கு நான் ஃப்ரீயா சர்வீஸ் பண்றேன், இந்த நாடு கடன்ல இருக்கு. ரெண்டாவது, எனக்கு சன்மானியங்கள் தேவையில்லை, கார் தேவையில்லை, MST தேவையில்லை, இந்த நாடு பிரச்சனையில் இல்லாம இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்களை இவங்களுக்கு ஒதுக்கி வச்சு பார்க்கலாம். நாங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ் பணத்துல நாங்க தான் சகோதரர், உண்மையிலுமே இந்த நாட்டுக்கு அன்பானவங்க. ஏன்னா நாங்க வந்து சரியா டெக்ஸை கட்டுறோம். இவங்க எங்கட வரி பணத்தை வாங்கி கொண்டு அவங்களோட பிள்ளைகளை கூட வெளிநாடுகள்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்க மாமா மச்சான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கொண்டு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில உட்கார வச்சு அழகு பாக்குறாங்க. அது மக்கள் வரி பணத்துல. அதனால இவங்க வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களான்றது ஒரு உண்மையிலே கேள்விதான்.
தாக்குதல் வந்து கிறைஸ்ட் சர்ச்சில் நடந்த தாக்குதலுக்கு பழிவாங்கல் அப்படின்னு சொல்றாங்க, அதுல உண்மை இருக்கா?
கண்டிப்பா இருக்கலாம். அந்த ஐடியாலஜில தான் இந்த ஜஹரான் அந்த நாளை குறிச்சு செய்திருக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சங்க்ரில்லா ஹோட்டல்ல வெடிப்பை உண்டு பண்ணது என்னத்துக்கு, என்ன என்ன காரணத்துக்கு, வேற ஏதாவது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இதை டைவெர்ட் பண்றதுக்கு பார்க்கலாங்களா, இல்லை இந்த பழியை தூக்கி வேற ஏதாவது நாட்டுக்கு மேல போடுறதுக்கு பார்க்கறாங்கன்றதுதான் தெரியல.
கிறிஸ்தவ சர்ச் எல்லாமே தமிழர்கள் அதிகமாக போற சர்ச் இல்ல?
ஆமா ஆமா உண்மைதான். இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்னன்னா, சமீப காலங்களில் கேள்விப்பட்டதுதான் வெளிநாட்டு அமைப்புகள் இலங்கைக்குள்ள ஊடுருவி கிறிஸ்தவ சர்ச்சுகள் மேலதிகமாக பண்ணி கொண்டு வரதாகவும், இந்த கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் பிரச்சனைக்குள்ள உள்வாங்க வைக்கணும், இந்த கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி விடணும், அதே போல முஸ்லீம்களை பிரச்சனைக்குள்ள தள்ளணும் இப்படிங்கிற ஒரு நிலப்பாடு இருந்துச்சு. இதை வந்து ஒரு பௌத்த தேசமா அமைக்கணுன்றது சிலருடைய தேவையாகவும் இருந்துச்சு. அதுக்காகவும் சில நேரங்கள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இந்த சம்பவத்துக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கொண்டு சில நேரங்களில் இந்த ஜாரான்னு சொல்லக்கூடியவருக்கு சிலர் பின்னணியா செயல்பட்டு வந்திருக்கலாம். இதை தேடி பார்க்க வேண்டியது எங்களுடைய உளவு பிரிவுடைய முக்கிய தேவை இன்னைக்கு நாட்டுடைய நிலைமையை பற்றி.
இந்த தாக்குதல் செய்தவங்க கூட வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க?
ஆமா, அதுல இருக்காங்களாம், வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, ஏன்னா ரொம்ப வசதியானவங்க இருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருந்திருக்கலாம், வேற யாரையோடையாவது தொடர்பு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ நிச்சயமா ஜஹரானுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம்.
ஜஹரான் வந்து தாக்குதலில் பலியாகி விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு.
அது சில போட்டோஸ் கூட வெளியே இருந்துச்சு. ஆனா வெளியில இருந்து சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% இல்ல. இவர் மேல இந்த பழிய சுமத்தி இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு காட்டுறதுக்கு சில நேரங்கள்ல பண்ணிருக்கலாம். அப்படி இறந்திருந்தார்னு சொன்னா அவருடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து இவங்க வெளியாக்கணும், இவர் இறந்து போயிட்டாரு, அப்ப உண்மையிலே ஏத்துக்கலாம். ஆனா இவர் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவர் வேற எங்கேயாவது இருந்து திரும்பவும் செயல்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு.
அப்படியான பழியை யார் போடுவாங்க நினைக்கிறீங்க?
அது உண்மையிலுமே இலங்கையை பொறுத்தவரை அரசியல் அரசியல் தான் எல்லாத்துக்குமே பின்னணி. சோ நிச்சயமா இதுக்கு பின்னிக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இலங்கையிலிருந்து சமூக நலனுடன் காணொலிகளை வெளியிட்டு வரும் ஜெயின் மௌலானா அவர்களுடன் ஈஸ்டர் நாளன்று நடைபெற்ற குண்டு வெடிப்புகள் குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம்.
தவ்ஹீத் ஜமாத் என்ற அமைப்பு வந்து ஐஎஸ்ஓட ஒரு இலங்கை பிரிவு அல்லது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
உண்மையிலுமே பிரதர், இலங்கையை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் இன்னைக்கு இருக்குது. பல அமைப்புகள், எல்லா மதத்திலையுமே அமைப்புகள் இருக்குது. இந்த எல்லா அமைப்புகளுக்குமே தேவை தன்னுடைய மத கொள்கைகளை பரப்பணும். ஆனா பாருங்க, நமக்கு இப்ப நம்ம முஸ்லீம்களுக்கு வந்து குர்ஆனும் ஹதீஸும்னு சொல்லுவோம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், பௌத்தர்களுக்கு அந்த புத்தர் விட்டுட்டு போன சில வார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாமே நல்வழியை தான் காட்டி கொடுத்துருக்கு. இவங்க இடப்பட்ட காலங்களில் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வித்தியாசமான பயணங்களை கொண்டு போனாங்க, மக்களுடைய மனசை மாற்றிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தோம்னா, தவ்ஹீத் ஜமாத் ஒரே ஐடியாலஜியில வந்தாங்க, மற்றவங்க செய்யறது தவறு தான் சரியான வழியை காட்டுறேன்னு சொல்லி. அவங்களுக்குள்ள 4 பிரிவு, அப்போ அவங்களுக்குள்ளே ஐடியா இல்லை, அப்போ இதை மக்கள் விளங்கெடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி இலங்கையில பல முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, ஒவ்வொருத்தருட வித்தியாசமான ஐடியா. இது உண்மையிலுமே தேவையில்லை, ஏன்னா நமக்கு காட்டி தந்தது ஒரு வழி, அந்த வழியின் பக்கத்துக்கு நாங்கள் போவோம். நம்ம நல்லது பண்ணினா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா கெட்டது நடக்கும். கெட்டது பண்ணினது விளைவு தான் இனிமேல் முஸ்லீம்கள் இலங்கைக்குள்ள பார்க்க போறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே தடை செய்யணும். இந்த அமைப்புகள் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இலங்கைக்குள்ள அழகா வாழணும் ஒரு காலத்துல, அந்த அமைதி இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே எது எதுன்னு தேடி பார்த்து மொத்தத்துல பேன் பண்ணி போறோம்.
இப்ப நீங்க அந்த அமைப்புகளை சொல்லும் போது, புதுபல சேனாவுக்கும் தவ்ஹீத் ஜமாத் அமைப்புக்கும் ரெண்டுக்குமே ஒரே கணக்கிலிருந்து வங்கியிலிருந்து பணம் போயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி 2015-16 பதிவு பண்ணியிருக்காங்க. அது அரசியல்வாதிகளோட உளவு பிரிவோட ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி நடந்ததுன்னு சொல்றாங்க, அது உண்மையா இருக்குமோ?
இப்ப நீங்க சொன்னது எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா ஏதோ ஒன்று இருக்கலாம். ஏன்னா நம்ம நாடு வந்து நாம யுத்தத்திலேருந்து வெளியில வந்து ஒரு 30 வருஷம் யுத்தம், அந்த யுத்தத்துல வந்து பல இழப்புகளை சந்திச்சோம். இப்போ தமிழர்களா இருந்தா கூட எங்களுடைய உறவுகள், எங்க நாட்டு மக்கள் ஏதோ ஒரு தேவைக்காக அவங்கள வந்து ஒரு யுத்தத்துக்கு தள்ளி அவங்களுக்கு உள்ள பிரிவினையை உண்டு பண்ணி அவங்களுக்கு இடையில வெறுப்பை கொண்டு போய் சேர்த்து அதுல பல பேரை அழிச்சு போட்டாங்க. அதே மாதிரி அந்த யுத்தத்திலேருந்து வெளியில வந்து நாங்கள் மூச்சை இழுத்து விட்டு விடுறதுக்குள்ள எங்களை இனவாதத்துக்குள்ள தள்ளினாங்க. அந்த இனத்தை ஒதுக்கினாங்க, இன்னொரு இனத்தை கொண்டு போய் இனவாதத்துக்குள்ள தள்ளினாங்க, தள்ளி திரும்பவும் வெறுப்பை உண்டு பண்ண பார்த்தாங்க. இது எல்லாத்துக்குமே தேவை வந்து நிச்சயமா பௌத்தர்களுடைய முக்கிய பங்கு இருக்குது இதுல. அப்படின்னா நாங்கள் பார்க்கணும், சைனா தான் இதுக்கு பின்னாடி இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த நாட்டை வந்து தன்வசப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வராங்க, அது அது அதே மாதிரி சில அரசியல் மாற்றங்கள் கொண்டு வரதுக்காகத்தான் இந்த பொதுபல சேனா அமைப்போ இன்னும் இருக்கக்கூடிய மத்த அமைப்புகள் வந்தது. இந்த பொதுபல சேனா அமைப்புகள் சில விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வரும் போது இந்த தௌஹீத் அமைப்புகள் தான் அவங்களுக்கு எதிராக போனாங்க. அப்ப நாங்க கூட பார்த்தா இவங்க முஸ்லீம்களின் பக்கத்துக்கு தான் இவங்க பேசுறாங்க. பார்த்தா இவங்களுடைய இன்டென்ஷன் கூட வித்தியாசமா இருந்தது. காலப்போக்கில் தான் நாங்களும் புரிஞ்சு கொண்டது. நிச்சயமா அந்த பக்கத்துல சூடு ஏத்தி விடும் போது இவங்க பெட்ரோலை விட்டு இன்னும் ஏத்தி விட்டாங்களே தவிர இவங்க யாருமே முஸ்லீம்களுக்காகவோ இல்லை இந்த நாட்டுக்காகவோ நல்லது பண்ணல. என்ன பொறுத்தவரை நிச்சயமா இதுக்கு கண்டிப்பா யாரோ சிலர் இந்த ரெண்டு அமைப்புக்குமே பணம் கொடுத்திருக்கலாம்.
எதிர்காலத்துல இந்த கடும்போக்கு பௌத்தம் பேசுறவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இனிமேல் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன பொறுத்தவரைன்னா எதையுமே பேச முடியாது. எதை பேசுறதுக்கும் எங்களிடத்துல பாயிண்ட்ஸ் இல்லை. ஏன்னா நாங்க வந்து நான் கூட என்னுடைய எல்லா பதிவுலையுமே நாங்க முஸ்லீம்கள் எங்களிடத்துல இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, நாங்க தீவிரவாதிகள் இல்லைன்னு சொல்லி பல பதிவுகளை முன் வச்சு வந்தேன். ஆனா எனக்கு கூட எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா என்ன முகத்தோடு நான் மக்களுக்கு இடையில போய் பேசுவேன்றது எனக்கு தெரியல. இனிமேல் எதிர்காலங்கள்ல பிரச்சனைகள் வந்தா முஸ்லீம்களுக்கு நிச்சயமா நாட்டுக்குள்ள தன்னுடைய உரிமைக்காக பேச இடம் இல்லை. அதே நேரத்துல முஸ்லீம்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்க இலங்கைக்குள்ள ஒரு 10% தான் இருக்கிறோம். நாங்க அந்த 10% இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு மத்த நாடையும் விட இலங்கையில பல தேவைகளை செஞ்சு தந்திருக்கிறாங்க. எங்களுடைய உரிமை அழகா வாழ்றதுக்குரிய வாழ்க்கை வழிமுறைகளை ஃப்ரீயா வாழுங்கன்னு சொல்லி விட்டு இருக்காங்க. அதை நாங்க அட்வான்டேஜ் எடுத்தது முஸ்லீம்களுடைய தவறு. இனிமேலாவது முஸ்லீம்கள் நிச்சயமா தன்னை மாத்திக்கொள்ளணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வெறும் வார்த்தைகளால் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது, தன்னை உண்மையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போதான் ஒரு நல்ல பயணம் இந்த நாட்டுக்குள்ள போகலாம். இது என்னுடைய கருத்து. ஏத்து முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியல.
நீங்கள் கடைசியாக வெளியிட்ட அந்த காணொலியில் தமிழில் சொன்ன கருத்துகளுக்கும் சிங்களத்தில் சொன்ன கருத்துகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சில ஒரு ஒரு கருத்து உலாவுதே, அதை பற்றி என்ன சொல்லுவீங்க?
அந்த கடைசி வீடியோவில் இல்லை இல்லை, நான் எந்த நேரத்துலையும் சொல்ல போ, ஏன்னா அன்னைக்கிட்ட வீடியோ நான் எப்போவுமே வீடியோ வந்து ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவேன். அன்னைக்கிட்ட வீடியோ டைமிங் வந்து சுமார் 19 நிமிஷத்துக்கு தாண்டிடுச்சு. அதே நேரத்தில் அன்னைக்கு நான் தமிழில் பேசும்போதே ரொம்ப கவலையோடு பேசினேன். திரும்ப சிங்களத்தில் பேசும்போது எனக்கு வார்த்தைகள் தவறிடக்கூடாது. ஏன்னா என்னுடைய தாய்மொழி சிங்களம் இல்லை. அப்போ வார்த்தைகள் தவறிடக்கூடாது. ஆனால் நான் வந்து எந்த இடத்துலையும் சொல்கிறதுக்கு தயங்க போகிறதில்ல. இன்னைக்கு நான் இதுக்காகவே நிச்சயமாக சிங்களத்தில் ஒரு வீடியோ போட தான் போகிறேன். இதுக்கு பின்னணி அரசியல், அதே போல் மஹிந்த கோட்டா இன்னும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னு சொல்கிறதுக்கு நான் எப்போவுமே தயங்க போகிறதில்ல. அது நான் பின்வாங்க போகிறதில்லை. ஏன்னா நான் சொன்ன வார்த்தைகள் உண்மை. இதில் வேணால் எனக்கு எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இதுதான் உண்மைன்றது உலக மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்.
மிக்க நன்றி ஜெயின் மௌலானா, உங்களது துணிச்சலை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த சிக்கலான நேரத்திலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி ஜெயின் மௌலானா.
கண்டிப்பா. அதோடு சேர்த்து இன்னொரு ரிக்வஸ்ட் பிரதர், என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்க ஆட் பண்ணுங்க. யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் என்னிடத்துல நிச்சயமா கேட்கலாம், நான் பதில் கொடுக்க தயார். ஏன்னா என்னுடைய நாடு பாதுகாக்கப்படணும், நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படணும், இதுதான் என்னுடைய தேவை. அதனால யாருக்கு எந்த நேரத்துல பதில் கொடுக்கவும் நான் தயார். இது இந்த நாட்டில் உள்ள இந்த பிரச்சனையை அப்படியே இல்லாமாக்கி இந்த நாடை நிம்மதியின் பக்கத்துக்கு தள்ளி தரணும். இது ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி, மொத்த யார் யாருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே நம்ம நாட்டுடைய சிந்தனையை மட்டும் எடுத்து இந்த மதவாதங்களை மனசுலேருந்து எடுத்து போட்டு ஒற்றுமையாக வாழணும். இது ஒன்று தான். இந்த நேர்காணலில் நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும், பட் இதுக்கு நேரங்கள் போதாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா முஸ்லீம்கள் விலங்கெடுத்துக்கொள்ளணும். இந்த ஜஹ்ரான் இன்னும் இருக்கக்கூடிய சிலர் சில ஐடியாஸ், சில வார்த்தைகளால் மக்களுடைய மனநிலைகளை மாற்றினாங்க. இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் இந்த ஐடியாலஜிலேருந்து மக்கள் முஸ்லீம்கள் வெளியில வந்து இது எங்களுடைய நாடு, நாங்கள் ஒற்றுமையாக வாழணும். பல நாடுகளில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளை நம் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்காம நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக இணைந்து வாழணும். அதை மனசில் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் இந்த ஜஹ்ரான் சில நேரங்களில் விட்டுட்டு போன துளிகள் இன்னும் இருக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இனிமேலும் சில செயல்களை செஞ்சு உங்களுக்கு சொர்க்கத்தை அடைய முடியாது. நீங்கள் நினைச்சிருக்கலாம் உங்களுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம், ஒரு இனத்தை அழிச்சிட்டு போனான்னு, நிச்சயமாக அது இருக்காது. நீங்கள் வாழ்ந்த காலங்களில், இது ஜஹ்ரானுடைய ஆத்மாவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லக்கூடியது, வாழ்ந்த காலங்களில் நீங்கள் நல்லது பண்ணலை, நீங்கள் நல்லது பண்ணதாக நினச்சி தவறான வழியின் பக்கத்துக்கு மக்களை இழுத்தீங்க. வாழ்ந்துட்டு போன காலத்திலையும் பல பாவங்களை சுமந்துட்டு போயிட்டீங்க, அப்பாவி கூட்டத்தை மரணடிச்சுட்டு போயிட்டீங்க. இது பெரிய ஒரு தவறு. இந்த மனநிலையில இன்னும் சிலர் இருந்தா உங்களுடைய மனநிலைகளை மாத்திக்கோங்க. இன்னொருத்தனை அழிச்சு நாங்க நல்ல இடத்த போய் அடைய முடியாது. அதை நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல எங்களுடைய முஸ்லீம் தலைவர்கள் யாருமே சில விஷயங்கள் வரும்போது குரல் எழுப்ப மாட்டாங்க, எல்லாருமே மௌனம் காப்பாங்க. அந்த மௌனம் என்னத்துக்குன்றது எனக்கு உண்மையிலுமே புரியல. நிச்சயமா அவங்களும் அவங்கள மாத்திக்கொள்ளணும். இன்னொன்னு சொல்லணும், முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தன்னுடைய பதவியை கூட நினைக்காம ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் பல இடங்கள்ல குரல் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். முந்தைய காலங்கள்ல அவர் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கும்போது அவரை தாக்கி பேசினவனா, ஆனா அவர் ஒருத்தர் தான் இன்னும் வரைக்குமே பல விஷயங்களை ஓப்பனா சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த ஜஹ்ரானுடைய விஷயத்துல கூட பல வருடங்களுக்கு முன்னாடியே உளவு பிரிவுகளுக்கு தெரிவிச்ச முதல் இடத்துல அசாத் சாலி அவர்கள் இருக்கிறாரு. அந்த விஷயத்துல அவரை பாராட்டுறேன். அவருடைய பணி இன்னும் வளரணும், அவரை அழிக்கிறதுக்குரிய திட்டங்கள் செய்து கொண்டு போறாங்கன்றது எனக்கு விளங்குது. அதுக்கு சில நேரங்கள்ல எங்களுடைய அரசியல் பின்னணிகளும் இருக்கலாம். இப்படி ஒரு பின்னணி இருந்தா நிச்சயமா உங்களுடைய அரசியல் பின்னணிகளை மாத்திக்கோங்க. அல்லாஹ் உங்க அனைவரையும் நேர்வழிப்படுத்தணும். இந்த தீய எண்ணங்கள் எங்களுக்கு இடையில தேவையில்லை. இந்த தீவிரவாத எண்ணங்கள் சில அரசியல்வாதிகள் இடையில இருந்தா அதை உங்களை மாத்திக்கோங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வரும், எதிர்பார்த்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.